சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி. 95 அத்தியாயம். 2 நாளில் பிற்பகல் போரில் வேந்தர்களின் குதிரை படையை நிலைக்குலைய செய்தது பரபு படை. நேரமாக குதிரைகள் முற்றிலுமாக செயலிழந்தன. ஒரு கட்டத்துக்கு பிறகு உருமன்குடி முழு பாதுகாப்பை வேண்டி நின்றான். இன்றைய போரில் வேந்தர் படையின் முன்கள வீரர்களில் பெரும்பான்மையோர் நன்கு பயிற்சி பெற்ற நிலைப்படை வீரர்கள் அல்லர். எனவே அவர்களைக் கொண்டு குதிரைப்படையை காக்கும் முயற்சி ஆபத்தில் முடிந்துவிடும் என்று நினைத்தான் கருங்கைவாணன். செயலிழந்து நிற்கும் குதிரைப்படைக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்தால் மட்டுமே அதை காக்க முடியும். எனவே 2 நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த படைப்பிரிவை உள்ளிறங்க உத்தரவிட்டார். பெரும் எண்ணிக்கையில் 2 நிலைப்படை வீரர்கள் உள்ளிறங்கினர். குதிரைப்படையை காக்க அவனுக்கு இதை தவிர வேறு வழியில்லை. போர்க்களத்தில் உரிய காரணத்துக்காக படைகளை முன்னும் பின்னுமாக நகர்த்துவதில்தான் தலைமை தளபதியின் மதிநுட்பம் இருக்கிறது. ஆனால் அது தாக்குதல் வியூகமாக அமையும் போது பேராற்றலை வீரர்களுக்கு தன் இயல்பிலேயே உருவாக்கும். தற்காப்புக்கு அவ்வாறு செய்யும் போது எதிர் மனநிலையை உருவாக்கும் ஆபத்தும் உண்டு. முதல் நிலை படையை காக்க 2 நிலை படையை இறக்க வேண்டிய நிலை வந்துள்ளதை ஒவ்வொரு வீரனும் அறிவான். போர் தொடங்கிய 2 நாளே வேந்தர் படை சற்றே திணறுவது வெளிப்படையாக தெரிந்தது. 2 நிலைப்படை இறங்கியதும் பரம்பு வீரர்கள் பின் நகர்ந்து தற்காப்பு நிலைக்கு வந்தனர். அவர்களை பொறுத்தவரை ஓங்கலத்தை பயன்படுத்தி குதிரைப்படையில் பேரிழப்பை உருவாக்குவதுதான் அன்றைய தாக்குதலின் இலக்கு. அது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுவிட்டது. திசை வேளரின் கை உயர்வு தட்டியங்காடு எங்கும் முரசை ஒலிக்கச் செய்தது. 2 நாள் போர் முடிவுக்கு வந்தது. வீரர்கள் பாசறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்திலேயே நாக கரட்டில் இருந்த கபிலரை அழைத்து வரச் சொல்லி திசை வேளரின் மாணவன் வந்தான். தன்னை ஏன் அழைத்துள்ளார் திசைவேழர் என்பது கபிலருக்கு விளங்கவில்லை. வழக்கம்போல் வாரிக்கையினும் கபிலரோடு புறப்பட்டார். நாழிகை வட்டில் வைக்கப்பட்டிருந்த பரணின் அடிவாரத்தில் பந்தங்கள் ஏற்றப்பட்டிருக்க அங்கேயே திசைவேழர் இருந்தார். போர் விதிகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவற்றை விசாரித்து முடிவெடுக்காமல் நிலைமான் கோல் சொல்லி போர்க்களம் விட்டு அகலக்கூடாது என்பது மரபு. கபிலர் வாரிக்கையினோடு அவ்விடம் வந்தபோது கருங்கை வானனோடும் பெரும் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. குதிரைப்படை தளபதி உருமன்குடியும் அமைச்சர் ஆதிநந்தி நாகக்கரையர் ஆகியோரும் உடன் இருந்தனர். பரம்பு வீரர்கள் தங்களின் ஆயுதத்தில் நஞ்சு கலந்து குதிரைகளை செயலிழக்க செய்துவிட்டனர் என்பதுதான் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை கேட்டபோது அதிர்ச்சிக்கு உள்ளானார் கபிலர். நேற்று இரவு முடியும் வாரிக்கையினும் தன்னை குறிப்பிட்டு பேசியது இதை பற்றித்தானா என்று நினைத்தார். வாரிக்கையின் இதை எதிர்பார்த்துத்தான் வந்துள்ளார். எந்த ஒரு ஆயுதம் காயங்களின் தன்மையையும் அளவையும் மீறி பல மடங்கு அதிகமான பாதிப்பை உருவாக்குகிறதோ அந்த ஆயுதம் ஐயத்துக்குரியது. இன்றைய பொழுதில் பரம்பு வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் குதிரைகளுக்கு மிகச்சிறிய காயங்களையே உருவாக்கியுள்ளன. ஆனால் குதிரைகளை முழுமையாக செயலிழக்க செய்துள்ளன. எனவே இந்த ஆயுதங்கள் நஞ்சு பூசப்பட்டவை என்று வாதிட்டான் உருமன்குடி. வாரிக்கையின் வெற்றிலையை மென்று கொண்டே சொன்னார்.
பரம்புக்கு பரம்பு அழித்த வாழ்க்கை மீளாது. விலங்குகளின் நஞ்சோ தாதுக்களின் நஞ்சோ பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்றுக்கொண்ட போர் விதிகளை நாங்கள் மீறவில்லை.
அம்புகளால் தாக்கப்பட்ட குதிரைகளுக்கு சிறு காயங்கள் தான் உருவாகியுள்ளன. சிறு காயங்களால் எப்படி குதிரையை செயலிழக்க செய்ய முடியும்?
அம்புகளின் தன்மை அதற்கு காரணம் என்றான் வாரிக்குயன்.
அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். நஞ்சூரிய அம்பை நீங்கள் பயன்படுத்தி உள்ளீர்கள் என்றான் ஆதிநந்தி. தலையை மறுத்து ஆட்டியபடியே வாரிக்குயன் கேட்டார்.
நஞ்சென்றால் என்ன?
ஆதிநந்தி ஒரு கணம் திகைத்தான். அவன் என்ன விளக்கம் சொன்னாலும் வாரிக்குயன் அதிலிருந்து தப்பித்து வெளியே வருவார் என்று அவனுக்கு தெரியும் என்று சற்று சிந்தித்தான். அதுவரை அமைதியாக இருந்த திசைவேழர் இப்போது கூறினார்.
எண்ணில் அடங்கா குதிரைகள் செயலிழந்து கிடக்கின்றன. நீங்களோ சொற்களை கொண்டு விதிகளை கடக்க நினைக்கின்றீர்கள்.
திசைவேழரின் கூற்று கபிலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் வாரிக்கையன் அதை பொருட்படுத்தவில்லை. வெற்றிலையை மென்று கொண்டே அவரை பார்த்து கேட்டார்.
நீங்கள் சொல்லுங்கள், நஞ்சென்றால் என்ன?
கேள்வியின் வழியே எதிர்நிலையை பயணிக்க நினைக்கின்றீர்கள். அது நஞ்சுதான் என்பதற்கு செயலற்று கிடக்கும் குதிரைகளே சான்று. அது நஞ்சல்ல என்பதற்கு நீங்கள் அளிக்கும் சான்று என்ன?
வாரிக்கையின் திசைவேளரை சொற்களால் மடக்க நினைக்கவில்லை. சொல்லி புரிய வைக்கவே நினைத்தார்.
ரெண்டாம் அம்பு தட்டு குதிரைகள் செயலிழந்து கிடப்பதாக சொல்கின்றீர்களோ, அதே அம்பால் ஒரு மனிதனை தாக்குவோம். அவன் செயலிழந்தால் அது நஞ்சென்று ஏற்கின்றேன்.
யாரும் எதிர்பாராத பதிலாக இருந்தது. எதிர் திசையில் நிற்பவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. வாரிக்கையின் திசைவேளரை பார்த்து மீண்டும் சொன்னார்.
நஞ்சென்பது உயிர்களுக்கு பொதுவானது, பாகுபாடற்றது. குதிரைகள் செயலிழந்து கிடப்பதன் காரணம் அம்புகளில் செய்யப்பட்ட மரமாக இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட மரம் அந்த விலங்குக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கலாம். சில உணவு சில உயிரினங்களுக்கு செரிமானம் ஆகாததை போலத்தான் இதுவும். இதற்கெல்லாம் மேலாக ஒன்று சொல்கின்றேன். அது நஞ்சென்று என்பதற்கு சான்று எந்த குதிரையும் சாகவில்லை என்பதுதான்.
இரவு குலசேகர பாண்டியனின் கூடாரத்தில் அதிக பேச்சு இல்லை. பரம்பு வீரர்கள் நெஞ்சை பயன்படுத்தித்தான் குதிரைகளை செயலிழக்க செய்தனர் என்பதை மெய்ப்பிக்க முடியவில்லை. வாரிக்கையின் முன்வைத்த கூற்றை திசை வேளர் ஏற்றுக்கொண்டு விட்டார். தட்டியங்காட்டு நிலமிங்கும் வீழ்ந்து கிடக்கும் எண்ணிடங்கா குதிரைகளை அவற்றுக்கான கொட்டிலுக்கு கொண்டு போய் சேர்க்க பெருமுயற்சி நடந்து கொண்டிருந்தது. இரவுக்குள் அனைத்தையும் செய்துவிட முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் கடும் முயற்சி நடந்து கொண்டிருந்தது. பேரரசர்களின் கூடாரத்தில் இருந்து கருங்கை வாணன் வெளியே வந்தான். மறுநாளைய போருக்கான திட்டமிடல் மிக விரைவிலேயே முடிந்தது. வேங்கை மரத்தின் அடிவாரத்தில் கூடியவர்களும் திட்டமிடலை முடித்துக் கொண்டு எழுந்தனர். பாரி ஏழாவது குகை நோக்கி நடந்தான். இன்றிரவு குகை காவல் கூழையன். அவனும் சிறிது நேரம் கழித்து அந்த குகை நோக்கி நடந்தான். மற்றவர்கள் அவரவர்களின் தங்கும் இடம் நோக்கி செல்ல தொடங்கினர். முடியன் மட்டும் வேங்கை மரத்திட்டிலேயே உட்கார்ந்திருந்தான். பரும்பு படை முழுமையையும் கொண்டு செலுத்தும் ஆற்றல் கொண்டவனின் முகத்தில் சற்றே கவலையின் கீற்று ஓடிக்கொண்டிருந்தது. உணவு அருந்திய பிறகு மீண்டும் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தான் வாரிக்கையன்.
உனது கவலைக்கான காரணம் என்ன
என்று கேட்டார் வாரிக்கையன். சற்றே தயங்கினான் முடியன். ஆனாலும் வாரிக்கையனிடம் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை என்ற முடிவுக்கு வந்து சொன்னான்.
மூன்று காரணங்கள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன.
தனது கூடாரத்துக்கு வந்து சேர்ந்த கருங்கை வாணனால் உறங்க முடியவில்லை. நீண்ட நேரம் விழித்தே இருந்தான். அவனுக்கு முன்னால் இருந்த வட்ட பலகையை விட்டு அவனுடைய கண்கள் அகலவில்லை. அப்போது வெளியே ஏதோ ஓசை கேட்பது போல் இருந்தது. என்னவென்று திரும்புவதற்குள் உள்நுழைந்த வீரன் ஒருவன் சொன்னான், பேரரசர் வருகின்றார் என்று. குலசேகர பாண்டியன் உள்ளே நுழைந்தார். நள்ளிரவில் தனது கூடாரத்துக்கு வந்துள்ள பேரரசரை வணங்கி வரவேற்றான் கருங்கை வாணன். அவனுக்கு முன்னால் இருந்த வட்டப்பலகையில் பரம்பு வீரர்கள் பயன்படுத்தும் மெய்கவசம் ஒன்றும் வாள் ஒன்றும் ஓங்கல அம்பு ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த மூன்றையும் தான் அவன் உற்று பார்த்தபடி இருந்தான்.
மூன்று காரணங்கள் என்னென்ன
என்று கேட்டார் வாரிக்கையன். முடியன் சொன்னான்,
நாம் எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க முடியாதவாறு சிக்கலை நாமே உருவாக்கி கொண்டு விட்டோம்.
எழச் சொல்கின்றாய்?
காற்றும் காற்றியும் வீசுவதற்கு ஏற்பவே நாம் திட்டமிட வேண்டியுள்ளது.
ஒருவேளை காற்றும் காற்றியும் நமக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் மாற்று திட்டமும் நம்மிடம் இருக்கத்தானே செய்கிறது.
இருக்கிறது. ஆனால் எதை எப்போது செய்ய போகின்றோம் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இந்த குழப்பத்துடனே போர்க்களத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருக்க முடியாது. எதிர்பாராத நேரத்தில் பாதிப்புகள் அதிகமாக கூடும்.
முடியன் சொல்வது சரியான காரணமாகத்தான் இருக்கிறது என்று நினைத்த வாரிக்கையன்,
இரண்டாவது காரணம் என்ன
என்று கேட்டார்.
என் மகன் இரவாதன் என்றார்.
போர்க்களத்தின் மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்தி வருகின்றான். அவன் குறித்து கவலைப்பட என்ன இருக்கிறது?
அவன் வெளிப்படுத்தும் வீரம்தான் எனக்கு கவலை அளிக்கிறது.
பொழியும்படி சொல்.
தாக்குதல் போரை நிகழ்த்துவதில் நிகரற்றவனாக இருக்கிறான். அந்த அவசரத்தில் மற்றவற்றின் மீதான கவனத்தை தவறிவிடுகின்றான். உதிரன் எதிரிகளின் படையை நடுவில் பிளந்து உள்ளிறங்குகின்றான். தாக்கும் வேகத்தில் தற்காக்கும் உத்தியிலும் சிறந்தவனாக விளங்குவதால் அவனால் அதை செய்ய முடிகிறது. ஆனால் இரவாதன் சூழலை கவனிப்பதில் தவறிழைக்கின்றான்.
அது இளைஞர்களுக்கே உரிய சிக்கல்.
புரிந்துதான் அவனை தாக்க முத்திக்கு மட்டும் பயன்படுத்துகின்றேன். ஆனால் எதிரிகள் வேறு மாதிரி சூழ்ச்சி செய்துவிட்டால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வான்.
நீ இன்னொன்றை கவனிக்க தவறுகிறாய். இளைஞர்கள் தங்களின் அவசரத்தால் ஏற்படுத்தும் இழப்பை ஆவேசமிக்க தாக்குதலால் பலம்படங்கு சரிகட்டி விடுவார்கள். எனவே நீ அதை பற்றி கவலை கொள்ளாதே.
மூன்றாவது என்னவென்று சொல்.
வாரிக்கையன் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத தயக்கத்தோடு மூன்றாவது காரணத்தை சொன்னார்.
தேக்கன் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். எதிரிப்படை தளபதி வீசிய வாள் ஒன்று அவரது நெஞ்செலும்பை கடுமையாக பாதித்துள்ளது. ஆனாலும் நாளைக்கு போர்க்களம் புகுவேன் என்று சொல்கின்றார். சற்று ஓய்வெடுத்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கேட்க மறுக்கிறார் என்றார்.
நான் அவனிடம் பேசி சிகிச்சை எடுத்துக் கொள்ள சொல்கின்றேன்.
நீங்கள் சொன்னாலும் தேக்கன் ஏற்க மாட்டார்.
ஏன்?
குடியாசானோ முடியாசானோ போர்க்களத்தில் இல்லை என்றால் பாரி போர்க்களம் புகுந்து விடுவான். இக்காரணம் கொண்டும் பாரி பரம்பின் எல்லை தாண்டி போர்க்களம் நோக்கி செல்ல அனுமதிக்க கூடாது என்பதால் அவர் ஓய்வெடுக்க கூடாது என்பதில் உறுதியாக உள்ளார் என்றார்.
மூன்றையும் பற்றி விளக்கினான் கருங்கை வாணன்.
நான் இன்று எனது வாழால் அந்த கிழவனை தாக்கினேன். இரும்பால் ஆன கேடயமே என்றாலும் அந்த வேகத்தில் நெளிந்து அவனது எலும்புகளை நொறுக்கி இருக்க வேண்டுமானால் அவனது மெய்க்கவசம் எனது வாழின் முழுவீச்சையும் உள்வாங்கி அவனை காத்துள்ளது. எடை குறைவான ஆனால் இரும்பை விட வலிமையான கவசத்தை பூண்டு ஒவ்வொரு வீரனும் நிற்கின்றான். இதோ இந்த சாதாரண மரக்குச்சியினாலான அம்பு நிகரற்ற ஆற்றலை கொண்டு நமது குதிரை படையை செயலிழக்க செய்யும் என்பதை நம்மால் கற்பனை செய்ய முடியுமா
என்று கேட்டுக்கொண்டு வட்டப்பலகையில் இருந்த வாளை கையில் எடுத்தான் கருங்கை வாணன்.
இது அவர்கள் பயன்படுத்தும் வாளா என்று கேட்டார் குலசேகர பாண்டியன்.
இல்லை பேரரசி, சாகலைவன் பயன்படுத்திய வாள்.
போர்க்களத்தில் எதிரியோடு போரிடும் போது இரு வாள்களின் மோதலில் சில இடங்களில் முனை மழுங்குமானால் இந்த வாளின் முனையை பாருங்கள், ஆங்காங்கே வெட்டுப்பட்டுள்ளது. ஒரு வாள் இன்னொரு வாளின் முனையை வெட்டி இறங்குமா என்ன?
அவர்களது வாளின் முனை இரும்பின் தன்மையை மட்டும் கொன்றதென்று அதைவிட கூர்மையான ஏதோ ஒன்றை அவர்கள் நமது வாளின் முனைக்கு பயன்படுத்துகின்றனர் பேரரசி என்றான். கேட்டுக் கொண்டிருந்த குலசேகர பாண்டியன்,
என்ன செய்ய வேண்டும் என்கின்றாய்?
நான் முதலிலேயே குறிப்பிட்டதைப் போல வழக்கமான போர் முறைகளால் இவர்களை வீழ்த்தும் நினைப்பது நமக்கு பெரும் சேதத்தை உருவாக்கும். எனவே வரைமுறையற்ற தாக்குதலால் அவர்களை முற்றிலும் அழித்தொழிக்க வேண்டும் என்றான்.
விதிகளை கைவிடுவது பற்றி நீ சிந்திக்கின்றாய், விதிகளை பயன்படுத்திக் கொள்வதை பற்றி நீ சிந்திக்க மறுக்கிறாய்.
பேரரசரின் குற்றச்சாட்டு கருங்கை வாணனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது.
நான் முடிவெடுத்து விட்டேன். நாளை மிக முக்கியமான நாள். எதிரிகளின் குதிரைப்படை பேரழிவை சந்தித்துள்ளது. எனவே தற்காப்பு போருக்கான உத்தியைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இந்நிலையில் நான் முன்னேறி தாக்கப் போகிறேன். பரம்பின் மொத்த படையை முன்னேறி தாக்குவதை நாளைதான் அவர்கள் முதன்முறையாக எதிர்கொள்ளப் போகின்றனர். ஏறக்குறைய அவர்களின் அனைத்து படைகளையும் ஒரு பகலிலேயே நிலைத்தடுமாற செய்துவிடலாம். எதிரிகளின் முழு கவனமும் என் மீதுதான் இருக்கும். நான் இடது ஓரத்தில் இருந்து தாக்கி முன்னேறுவேன். உதிரனோ தனது வலிமை மிகுந்த விற்படை கொண்டு நடுவில் தாக்கி முன்னகர்வான். இந்த நேரத்தில் இரவாதனின் தலைமையிலான சூளுர் வீரர்களின் படை ஓங்கலத்தை பகழி அம்பை பயன்படுத்தி எதிரிகளின் அணிவகுப்பை பிளந்து கொண்டு மூஞ்சல் நோக்கி நகர்வார்கள். மூஞ்சலை கண்ணில் பார்க்கும் தொலைவை அடைந்து விட்டால் போதும், அதன் பிறகு நம் வீரர்கள் பல மடங்கு ஆற்றலை அதிகப்படுத்தி தாக்குவார்கள். உள்ளுக்குள் இருக்கும் நீலனை மீட்கும் எண்ணம் ஒவ்வொரு வீரனையும் மாவீரனாக மாற்றிவிடும். இந்த தாக்குதல் நடக்கும் போது இறுதி வரிசையில் தேக்கர் நிற்பான். அவனை இனி வாழி அந்த விடமாட்டேன். அதே நேரம் போர்க்களம் விட்டு வெளியேறவும் விடமாட்டேன் என்றான் முடியன்.
நீண்ட சிந்தனைக்கு பிறகு தனது புதிய திட்டத்தை விளக்கினான் கருங்கை வாணன். வகுத்து கொண்ட விதிகளின் வழியே எதிரியை சிக்க வைக்கும் புதிய திட்டம் இது. இதற்கு குலசேகர பாண்டியன் ஒப்புதல் தந்தார்.
பாரி இல்லாத போர்க்களத்தில் கடைசி நாள் நாளைதான். நாளை மறுநாள் அவன் போர்க்களம் வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் குடியாசானையும் முடியாசானையும் ஒரே நாளில் வீழ்த்தும் திட்டம் இது என்று முழங்கினான் கருங்கை வாணன்.
பொழுது விடிந்தது. கதிரவன் மேலெழுந்து ஐந்தாம் நாழிகையில் திசை வேளர் கைகளை உயர்த்தினார். மூன்றாம் நாள் போர் தொடங்கியது. போர்க்களத்தின் தன்மை இப்போது இருபக்க படைகளுக்கும் சற்றே பழகியிருந்தது. வேந்தர் படை வழக்கம் போல் அலையலையாய் முன்னகர்ந்து வந்து தாக்குதலை தொடங்கியது. வழக்கத்துக்கு மாறாக தொடக்கம் முதலே பரம்பு வீரர்கள் ஆவேசம் கொண்டு தாக்க தொடங்கினர். போர் தொடங்கும் கணத்திலேயே எதிரிகளின் தாக்குதலில் இருந்த ஆவேசத்தை கருங்கை வாணனால் உணர முடிந்தது. வேந்தர் படை இன்று வகுத்திருந்த திட்டத்துக்கு எதிரிகள் ஆவேசம் கொண்டு முன்னேறுவது உதவியாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. வழக்கம் போல் நடுப்பகல் வரை சற்று நிதானம் கொண்டு தாக்குபவர்கள் நடுப்பகலில் நாக கரட்டிலிருந்து ஊதப்படும் காரிக்கொம்பின் ஓசையை கேட்டவுடன் தாக்குதலை வேகப்படுத்துவார்கள், உத்திகளையும் மாற்றுவார்கள். அடுத்த ஓசை கேட்கும் போது முழுமை கொண்ட வேகத்தோடு தாக்குவார்கள். இதை கணித்துத்தான் கருங்கை வாணன் இன்றைய உத்தியை தீர்மானித்திருந்தான். ஆனால் பரம்பு வீரர்கள் தொடக்கத்திலேயே ஆவேசத்தோடு முன் நகர்வது தெரிந்தது. மையூர் கிழாரின் மேல் பரம்பு தளபதிகள் எவ்வளவு சினத்தோடு இருக்கின்றார்கள் என்று கருங்கை வாணன் முழுமையாக அறிந்தே அன்றைய திட்டத்தை வகுத்திருந்தான். நடுப்பகல் வரை வழக்கமான தாக்குதல் போரை நடத்த வேண்டும். நடுப்பகலில் மலை மேல் இருந்து காரி கொம்பு ஓசை கேட்கும் போது பின்களத்தில் இருந்து முடியன் முன்பகுதிக்கு வருவான். அந்த நேரத்தில் மையூர் கிழாரின் தேர் அவன் கண்ணில் படும். முடியன் மையூர் கிழாரை தாக்க அவரை நோக்கி விரைவான். மையூர் கிழார் படையின் வலதுபுற ஓரத்தின் வழியாக முடியனை பின்னோக்கி இழுத்துச் செல்ல வேண்டும். படையணியின் ஓரப்பகுதி வழியாக முடியனை எவ்வளவு தொலைவு பின்னோக்கி இழுக்க முடியுமோ அவ்வளவு தொலைவு இழுத்துச் செல்ல வேண்டும். மையூர் கிழாரை வீழ்த்தும் வெறிகுண்டு முன்னகரும் முடியனை வேந்தர் படை தளபதிகளான சூளக்கையனும் நகரி வீரனும் பின்தொடர வேண்டும். முடியன் தங்களது படையணிக்குள் இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது கருங்கை வாணன் தேக்கனை நோக்கி முன் நகர்வான். பரம்பு படைக்குள் எந்த இடத்தில் தேக்கன் இருந்தாலும் அந்த இடம் நோக்கி எதிரிகளை கிழித்துக் கொண்டு உட்புகும் ஆற்றல் கருங்கை வாணனின் படைக்கு உண்டு. மற்ற தளபதிகள் எதிரிகளை வேறு திசையில் முன்னேற விடாமல் தடுக்கும் பணியை செய்வர். இதுதான் வேந்தர் படையின் இன்றைய திட்டமாக இருந்தது. நேற்றைய போரில் வேந்தர்களின் குதிரைப்படை பேரழிவுக்கு உள்ளாகி இருந்த நிலையில் இன்று மூஞ்சலை நோக்கி நகர்வதற்கான திட்டமிடலோடு பரம்பு படை இருந்தது. போர் தொடங்கியதிலிருந்து அதற்கான தன்மையில் அவர்கள் முன் நகர்ந்தனர். இன்று அவர்களுக்கு கூவல் குடியினரின் மூலம் வழங்கப்படும் உத்தரவு வழக்கம் போல் இருக்காது. காரிக்கொம்பின் ஓசை வெவ்வேறு பொழுதுகளில் தேவையறிந்து ஊதப்படும். போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே முடியனின் தேர் பின்புறம் இருந்து படையின் நடுப்பகுதியை நோக்கி நகர தொடங்கியது. வழக்கம் போல் குளவன் திட்டின் மேல் நின்றிருந்த பாரி போர்க்களத்தின் தன்மையை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார். மூன்றாம் நாள் போரில் கூட தான் களம் புகுவதை பாரி ஏன் மறுக்கின்றான் என்பது காலம்பனுக்கு புரியவில்லை. திரையர் குளம் இனி சிறிய இழப்பை கூட சந்திக்க கூடாது என்பதை பாரி மீண்டும் மீண்டும் சொல்லி வருகின்றான். அப்படியிருந்தும் கொற்றனை பலி கொடுக்க நேர்ந்ததை பாரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தான் போர்க்களம் புக நேர்ந்தாலும் கூட காலம்பன் போர்க்களம் புகக்கூடாது என்று பாரி நினைத்தான். தட்டியங்காட்டில் திரையர் குளத்தினரின் குருதி விழக்கூடாது என்ற பாரியின் எண்ணத்துக்கு
திரையர்குலம் கடந்த காலத்தில் அடைந்துள்ள இழப்புகளே காரணம். பாரியும் காலம்பனும் போர்க்களத்தை ஊற்று கவனித்துக் கொண்டிருக்கையில் சிறிதாய் ஏதோ ஓசை கேட்டு திரும்பினான் பாரி. அது இகிழிக்கிழவனின் ஓசை. விளக்கின் சுடர் மெல்ல அசைய தொடங்கியது. பாரி வியப்போடு இகிழிக்கிழவனை பார்த்தார். அவனோ கைகளை தூக்கி கூவல் குடியினருக்கு உத்தரவு கொடுக்க காத்திருந்தான். இரண்டு நாட்களாக எதிர்பார்த்த போது எதுவும் நடக்காமல் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கொம்மனும் கொம்பியும் ஊதப்போவது வியப்பை தந்தது. பாரியின் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க விளக்கின் சுடர் சட்டென சாய்ந்தது. இகிழிக்கிழவன் கையை அசைக்க மலையெங்கும் இருந்து கூவல் குடியினரின் பீரிட்ட ஓசை கன நேரத்தில் இடைவெளியின்றி வந்தது. பரம்பின் குதிரைப்படை வீரர்களோ வாழ்படை வீரர்களோ இந்த கணத்தை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கல்லூழி அம்புகளை எடுத்து எய்வதற்குள் காற்று அவர்களை கடந்தது. ஆனால் உதிரனின் தலைமையிலான விற்படை வீரர்களோ ஓசையை கேட்ட கணத்தில் காற்றின் முகப்போடு அம்பை இணைத்தனர். ஆறு அம்புகளை கொண்டது ஒரு கொத்து. ஒவ்வொரு வீரனுக்கும் மூன்று கொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. கண் இமைக்கும் நேரத்தில் முதல் கொத்தை எடுத்து நானில் பொருத்தி முழு விசையோடு எய்தது விற்படை. மேற்கு மலை கணவாயின் பின்புறத்தில் இருந்து கொம்மன் ஊத வீர் கொண்ட காற்று தட்டியங்காட்டு நிலத்தை நோக்கி வலதுபுறமாக சீவிக்கொண்டு இறங்கியது. எண்ணிலடங்க அம்புகள் காற்றின் முன்முகப்போடு இணைய கண் பார்வைக்கு அப்பால் சீறிச் சென்ற அம்புகள். மலைமேலிருந்து கொம்போசை கேட்ட கணத்திலேயே சற்று அதிர்ச்சிக்குள்ளானான் கருங்கைவாணன். வழக்கமான ஓசையாக அது இல்லை. வழக்கமான நேரத்திலும் ஊதப்படவில்லை. இது என்ன புது வகையாக இருக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சிறு புள்ளின் களம் கொண்ட எண்ணிலடங்காத அம்புகள் அவன் தலைக்கு மேலே எங்கோ பறந்து சென்று கொண்டிருந்தன. என்ன இது என்று கருங்கை வாணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தேக்கனை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருந்தவன் சற்றே குழப்பத்துக்கு உள்ளாகி அப்படியே நின்றான். பாய்ந்து செல்லும் எண்ணிலடங்காத அம்புகள் எங்கே செல்கின்றன என்று தலையை பின்புறமாக திரும்பி பார்த்தான். வெகு தொலைவுக்கு அப்பால் சென்றன. வீசிய காற்றின் எதிர்ப்புறமாக வேந்தர் படை நின்று கொண்டிருந்தது. குறுமணல் தூசிகளை அள்ளி எறிந்தபடி காற்று போய்க் கொண்டிருந்தது. வேந்தர் படை வீரர்கள் கண்களை கசக்கிக் கொண்டிருந்தனர். பரம்பு வீரர்களை பொறுத்தவரை காற்று முதுகுப்புறத்தை தாக்கி முன் நகர்ந்து சென்றது. இவ்வளவு தொலைவு பறக்கும் அம்புகளை வாழ்வில் முதன்முறையாக பார்த்த கருங்கை மாணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கண்களை கசக்கியபடியே திரும்பினான். எதிர் திசையில் பரம்பு வீரர்கள் தங்களின் ஆவேச தாக்குதலை தொடங்கினர். கருங்கை வாணன் சற்றென்று விழிப்படைந்து பேரிகையை முழக்கச் சொல்லி தன் வீரர்களை எதிரிகளின் தாக்குதலை எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்தினான். பரம்பு வீரர்களோ அவ்வளவு தொலைவு செல்லும் அம்பை எய்த மறுகணமே வழக்கம் போலான தாக்குதலை தொடங்கினர். எய்யப்பட்ட கல்லூழி அம்பினால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பது எய்த யாருக்கும் தெரியாது. அது கண்ணுக்கு அப்பால் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருந்தது. குளவன் திட்டில் இருந்தபடி பாரி பார்த்து கொண்டிருந்தான். எய்யப்பட்ட அம்புகள் மூன்றாம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த வேந்தர் படையின் பிற்பாதியில் போய் இறங்கியது. மூன்றாம் நிலை படையின் சரிபாதி வீரர்கள் மீது சுருள் அம்புகள் இறங்கின. போர் நடந்து கொண்டிருந்த முற்பகுதியை மூன்றாம் நிலை படையினர் கண்கொண்டு பார்க்க முடியாது. அது எங்கோ நடந்து கொண்டிருந்தது. அவர்களை பொறுத்தவரை ஆயத்த நிலையில் நிற்க வேண்டும், அவ்வளவுதான். எந்த தொடர்பும் இல்லாமல் காற்றின் வழியே வானெங்கும் இருந்து பறந்து வந்த வைக்கோல் அளவே களம் கொண்ட அம்புகள் வீரர்களை நோக்கி சரசரவின்றி இறங்கின. பறந்து போன அம்புகள் எங்கே இறங்கின என்பது முன்களத்தில் நின்றிருந்த கருங்கை வாணனுக்கு தெரியவில்லை. இந்த தாக்குதல் என்ன என்பதும் அவனுக்கு புரியவில்லை. ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. இந்த நிலையில்தான் முடியனின் தேர் நடுக்களம் நோக்கிச் சென்றது. முன்வகுத்த திட்டப்படி அந்த தேரின் பார்வையில் படும்படி மயூர் கிழாரை களத்துக்குள் வரச் சொல்லும் மறைக்குறிப்பு அனுப்பப்பட்டது. தேரில் முன் நகர்ந்து கொண்டிருந்த முடியனின் எண்ணம் எல்லாம் கல்லூழி வேர் எவ்விடம் கீழிறங்கியிருக்க கூடும் என்பதை கணிப்பதிலேயே இருந்தது. தேரின் மீது நின்றாலும் அவனது பார்வைக்கு அப்பால்தான் அந்த தாக்குதல் நிகழ்ந்திருந்தது. எப்படி இருந்தாலும் கல்லூழி அம்புகள் தைத்தவுடன் அவற்றின் பாதிப்பு தெரியாது. பிடுங்க முடியாமல் தவிக்கும் போது தசையோடு பெய்துக் கொண்டு அம்புகள் வெளிவரும் போதுதான் பாதிப்பை உணர தொடங்குவார்கள். அப்போது அங்கிருந்து கொடுக்கப்படும் மறைக்குறிப்பு முன் களத்தில் இருக்கும் வேந்தர் படையை பெருங்குழப்பத்துக்கு உள்ளாக்கும். அவர்களின் மொத்த கட்டுக்கோப்பும் அடுத்த சில பொழுதுகளுக்குள் முழுமுற்றாக கலையும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது ஏந்திய வில்லோடு மயிர் கிழார் சென்று கொண்டிருந்த தேர் தெரிந்தது. இத்தனை நாட்களாக போர்க்களத்தில் முடியன் எவனை தேடினானோ அவன் இப்போது கண்ணில் பட்டான். தேரோட்டும் வளவனை பார்த்து அந்த தேரை பின்தொடர் என்று கூறினான். ஆனால் மறுகணமே அவனது எண்ணம் வேறானது. களத்தின் சூழல் இவ்வளவு அருமையான வாய்ப்பை உருவாக்கியுள்ள போது நாம் மூஞ்சலை நோக்கி செல்வதே சரியான முடிவு என்று தோன்றியது. ஆனாலும் மயிர் கிழாரை விட்டு வைப்பது சரியன்று என்று தோன்றியது. தேரோ மயிர் கிழாரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. முடியனின் சிந்தனை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறியது. ஏறக்குறைய இந்த குழப்பத்தை சந்தித்தான் கருங்கைவாணன். இத்தனை ஆயிரம் அம்புகள் காற்றில் எப்படி இவ்வளவு தொலைவு பறந்தன? அவையெல்லாம் எங்கே போய் இறங்கின? எங்கே இறங்கி இருந்தாலும் பழக்காத தொலைவுக்கு நிற்கும் நம் படை வீரர்களின் மீதுதானே இறங்கி இருக்க கூடும். பார்ப்பதற்கு மிகவும் சிறுத்தை இந்த அம்புகளால் பெரிய பாதிப்பு எதுவும் நிகழ்ந்திருக்காது. ஆனாலும் படை தலைமை தளபதி என்ற முறையில்
பின்களப்படையின் பாதிப்பை அறிந்த பிறகு முன்னேறி செல்வதுதான் சரி என்று தோன்றியது. ஆனாலும் நாம் திட்டமிட்டபடி மையூர் கிழாரை நோக்கி முடியனின் தேர் செல்ல தொடங்கிவிட்டது. இனி நாம் பொறுத்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து தேக்கனை நோக்கி பரம்பு படைக்குள் புகுந்து உள் நுழைய தொடங்கினான் கருங்கை வாணன். போர்க்களத்தில் தளபதிகளால் முழுமுற்றான தெளிவோடு இயங்க முடியாது. பல்லாயிர வீரர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி சரித்து முன்னகரும் பேரியக்கத்தை துல்லியமாக கணிப்பது எளிதன்று. தளபதிகள் குழப்பத்துக்குள் சிக்கி சிக்கி மீள்பவர்களாகத்தான் இருப்பார்கள். கருங்கை வாணன் குழப்பத்துக்குள் இருந்து முடிவுக்கு வந்து தேக்கனை நோக்கி புறப்பட்ட போது மையூர் கிழாரை நோக்கி சென்று கொண்டிருந்த முடியன் தேரை சற்று நிறுத்தினான். தொலைவில் குதிரையில் இருந்தபடி போரிட்டுக் கொண்டிருந்த வேட்டூர் பழையனை தனது தேரில் ஏறச் சொல்லி மையூர் கிழாரை கொன்றழிக்க உத்தரவிட்டு அவனது குதிரையில் ஏறி இரவாதனை நோக்கி புறப்பட்டான் முடியன். பொழுதாகி கொண்டிருந்தது. வேந்தர் படையின் மூன்றாம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த எண்ணிலடங்காத வீரர்கள் கல்லூழி அம்பை உருவாக்கி எடுக்க முடியாமல் திணறிய போதுதான் ஆபத்தின் அளவு புரிய தொடங்கியது. கூச்சலும் குழப்பமும் மேலேறி வர தொடங்கிய போதுதான் முடியன் குதிரைப்படையோடு இணைந்து மூஞ்சலை நோக்கி முன்னகர தொடங்கினான். முன்திட்டப்படி தன்னை தொடர்ந்து வரும் தேரை படையின் வளப்புற ஓரமாகவே உள்ளிழுத்து சென்று கொண்டிருந்தார் மையூர் கிழார். தளபதிகள் துணும்பனும் நகரி வீரனும் அவரை குறிவைத்து தங்களின் தேரை விரைவுபடுத்தினர். திட்டமிட்டபடி பரம்பு படையின் பின் பகுதியை நோக்கி விரைந்து வந்தான் கருங்கை வாணன். எதிரிகளின் படையை விலக்கி முன் நகரும் உத்தியில் அவனது படை இணையற்ற அனுபவம் கொண்டது. விரைந்து முன் நகர்ந்து வந்த கருங்கை வாணனின் கண்களுக்கு வெகு தொலைவில் வாளூன்றி நிற்கும் தேக்கன் தனித்து தெரிந்தான்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை எனக்கு தெரிவிக்க முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.